turn to Matthew 11.
மத்தேயு 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம்.
And verse 28.
28ஆம் வசனம்.
In these evenings we have been thinking about what is true discipleship.
உண்மையான சீஷத்துவம் என்ன என்பதை இந்த நாட்களிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
We saw that a disciple is one who gives his body.
தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறவன் சீஷன் என்று சொல்லி பார்த்தோம்.
He is very careful how he uses his eyes and his tongue and his hands and different members of his body.
கண்களையோ கைகளையோ தன் சரீரத்தின் மற்ற அங்கங்களையோ எப்படி பயன்படுத்துகிறான் என்பதிலே அவன் மிகவும் கவனமாயிருக்கிறான்.
A disciple is not a perfect person.
சீஷன் என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றிலும் தேறின பூரண மனுஷன் என்று சொல்வதற்கல்ல.
But he is quick to acknowledge mistakes.
ஆனால் தவறுகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தீவிரிக்கிறான்.
He is an honest person.
உண்மை உள்ளவன்.
If he falls down, he gets up.
அவன் கீழே விழுந்தாலும் மீண்டும் எழும்புகிறான்.
He doesn't pretend that he is not fallen.
அவன் கீழே விழவில்லை என்று பாசாங்கு செய்வதில்லை.
And we also saw that a disciple is one who first of all loves God with all his heart.
முதலாவது சீஷனானவன் தேவனை தன் முழு இதயத்தோடு நேசிக்கிற ஒருவன் என்று சொல்லி பார்த்தான்.
And who believes that God works everything, every small thing that happens in his life for his good.
அவருடைய நன்மைக்காக தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் தேவன் பொறுப்படுத்திருக்கிறார் என்று அறிந்திருக்கிறார்.
Sometimes what we think is for our good,
சிலவேளை
நமக்கு what God thinks is for our good.
நமக்கு நல்லது என்று எதைகளை நினைக்கிறோமோ அது தேவன் அப்படி நினைப்பதில்லை.
And that's why some things we pray for God does not give us.
அதனால தான் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அதை கொடுப்பதில்லை.
Just like if our children are a small baby asks for a blade, we will not give it.
ஒரு குழந்தை நம்மிடத்தில் ஒரு பிளேடை கேட்டால் நாம் கொடுப்பதில்லை. அது போல
Or if your 5-year-old child asks for 500 rupees, you will not give it.
உங்களுடைய 5 வயது பிள்ளை எனக்கு 500 ரூபாய் கொடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் கொடுப்பதில்லை.
That's why that's how God also doesn't answer some of our prayers because we are not yet ready to handle that.
அதே போலதான் தேவனும் நாம் கேட்கிற அநேக காரியங்களை கொடுப்பதில்லை. காரணம் என்றால் அதை பெற்றால் அதை எப்படி சமாளிப்பது என்று நாம் இன்னும் அந்த அளவுக்கு வளரவில்லை.
He is a loving father like you.
நீங்கள் எப்படி ஒரு நேசிக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறீர்களோ அதே போல தேவன் நல்ல தகப்பனா இருக்கிறார்.
Like you take a knife out of the hand of that 1-year-old child even if he cries and screams.
ஒரு சிறு குழந்தை அழுதாலும் கத்தினாலும் கூட அது கையில ஒரு கத்தி இருக்குமானால் அதை நீங்கள் பிடுங்கி விடுகிறீர்கள்.
And however much he asks for it, you won't give it.
எப்படிதான் அதை கேட்டாலும் நீங்கள் கொடுக்க போவதில்லை.
Because later on you can give it when he knows how to use it.
அதை எப்படி பயன்படுத்துது என்று அந்த பெருசாய் வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுப்பீர்கள்.
So many things God does not give us.
ஆகினாலே நாம் கேட்கிற அநேக காரியங்களை தேவன் நமக்கு கொடுப்பதில்லை.
And likewise there are many other things which we don't like which he gives us.
அதே போலதான் நாம் விரும்பாத அநேக காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார்.
For example, you may take your child to school even if he is crying and screaming saying I don't want to go.
உதாரணமாக ஒரு சிறு பிள்ளை அழுதாலும் கதறினாலும் பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து செல்கிறீர்கள், விட போவதில்லை.
You still send it.
அவரை அனுப்புகிறீர்கள்.
And you leave that child in that nursery school with the tears flowing down his eyes and you'll go away.
கண்ணீர் மல்க இருந்தா கூட பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு நீங்கள் திரும்பி வந்து விடுகிறீர்கள்.
So God also gives us certain things which we cry and we say, Lord, why are you doing this to me?
அதே போல நாம் அழுது முறையிட்டா கூட நமக்கு விரும்பாத சில காரியங்களும் தேவன் நமக்கு கொடுக்கிறார்.
And he will leave us there.
அப்ப அதை கொடுத்துட்டு நம்மள அப்படியே விட்டுருவார்.
Because he knows later on we will understand that is good for us.
அது நமக்கு எவ்வளவு இன்றியமையாது, நமக்கு தேவையானது என்பதை பின்பு ஒரு காலத்திலே நாம் அறிந்து கொள்வோம்.
The Christian life is like a school in which we get educated.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பள்ளியிலே பாடங்கள் கற்பது போல ஒரு சூழ்நிலை காட்டுகிறது.
We can say a disciple is a learner and a follower.
சீஷன் என்று சொல்லும் பொழுது முதலாவது படிக்கிறவன் அல்லது கற்றுக்கொள்ளுகிறவன், இன்னொன்று பின்பற்றுகிறவன்.
Now a believer is not a learner.
விசுவாசிக்கிறேன் என்ற உடனே அவன் கற்றுக்கொள்ளுகிறான் என்ற அர்த்தமல்ல.
He believes and he receives many things from God.
தேவனை விசுவாசிக்கிறான், அநேக காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறான்.
If you are not interested in being a disciple,
நீங்கள் சீஷன் ஆவதற்கு விருப்பம் இல்லாவிட்டால்,
you will not want to learn from Jesus and you will not want to follow Jesus.
இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ அல்லது அவரை பின்பற்ற வேண்டும் என்றோ நீங்கள் நினைக்க மாட்டீர்கள்.
Jesus said, learn from me. Matthew 11:29.
மத்தேயு 11:29 இயேசு சொல்லும்போது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.
Learn something from me.
நான் சொல்வதற்கு கொஞ்சம் காரியம் இருக்கு, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
What did he want us to learn from him?
அப்படி அவரிடத்திலிருந்து என்னதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று
There are many people who want to learn how to preach.
எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு அநேகர் ஆவலா இருக்கிறார்கள்.
How to do God's work.
ஆண்டவருடைய வேலையை ஊழியத்தை எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள்.
How to heal the sick.
எப்படி நோயாளிகளை குணமாக்குவது.
But Jesus said, learn from me how to be humble and gentle.
எப்படி தாழ்மையாய் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கும்படி என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று யேசு சொன்னார்.
Learn from me how to humble yourself and be a humble person.
எப்படி உங்களை தாழ்த்துவது, எப்படி தாழ்மையாய் இருப்பது என்பதை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று யேசு சொன்னார்.
A lot of people don't want to learn that.
அதை கற்றுக்கொள்வதற்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை.
Because they are only interested in receiving.
ஏனா ஆண்டவரிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ளலாம் என்றதிலதான் அவருடைய கவனம் இருக்கிறது.
And then they never grow spiritually.
அப்படி இருப்பதனாலே ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் வளருவதில்லை.
They may have accepted the Lord 20 years ago.
20 வருடத்துக்கு முன்பதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம்.
But they are still babies.
ஆனால் இன்னும் குழந்தைகளாக தான் இருக்கிறார்கள்.
Because they have not become disciples.
ஏனென்றால் இன்னும் சீஷர்களாகவில்லை.
And another person who from the day he is converted wants to be a disciple will grow much more in one year.
ஆனால் இன்னொரு நபரை எடுத்துக்கொண்டால் அவர் அச்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு சீஷனாய் இருக்க வேண்டும் என்கிறதுனாலே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு துரிதமாய் வளருவார்.
You see, a disciple is one who can take responsibility in a church.
சீஷன் என்பவன் சபையிலே பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆள்.
He can help others.
மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்.
Just like in a home.
எப்படி வீட்டிலே இருக்கிறதோ அப்படி.
A 6-year-old child may help the little baby with something.
6 வயது பிள்ளை புதிதாக பிறந்த குழந்தைக்கு சில உதவிகளை செய்ய நினைக்கலாம். அதே போல்
so it makes it easier for the mother and father.
அப்படி எடுபடி வேலை செய்யும் போது தகப்பனுக்கோ தாய்க்கோ அது பிரயோஜனமா இருக்கு.
But today what we see in many Christian churches.
அன்னைக்கு அநேக கிறிஸ்தவ சபைகளில் நாம் காண்கிறது என்னவென்றால்
there are so many babies.
அநேக சிறு குழந்தைகள் தான் இருக்கிறாங்க.
1-year-old babies.
1 வருஷ குழந்தைகள்.
10-year-old babies.
10 வயது குழந்தைகள்.
20-year-old babies.
20 வயதான குழந்தைகள்.
40-year-old babies.
40 வயதான குழந்தைகள்.
20 years old and they are still with a feeding bottle lying down in the church.
20 வருஷம் ஆகி அப்படியே படுத்துக்கிட்டு பாட்டில பால் குடிக்கிறவங்களா இருக்கிறாங்க.
They cannot do anything.
அவங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை.
They only come to the meeting to receive.
கூட்டங்களுக்கு அவர்கள் வருகிற நோக்கமே எது நமக்கு கிடைக்கும்.
They cannot even feed themselves from the word of God.
தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்களே போஷித்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறவர்கள்.
They are 20 years old and mummy has still got to take the spoon and put the food in their mouth.
20 வயது வருஷம் ஆனா கூட இன்னும் அம்மா ஸ்பூன் எடுத்து வாயில ஊட்டி விடுற நிலைமை தான் இருக்கு.
That's the condition of many believers.
அதுதான் துரதிருஷ்டவசமாக அநேக விசுவாசிகளுடைய நிலை.
You ask yourself, how long have you been born again?
உங்களை நீங்களே கேளுங்கள், நீங்கள் மறுபடியும் பிறந்து எத்தனை வருடங்கள் ஆகிறது?
5 years?
5 varshama?
10 years?
10 varshama?
Are you able to feed yourself from the word of God?
வேதத்தை வாசிக்கும் பொழுது அதன் மூலமாய் போஷாக்கடைகிற நிலைமையில இருக்கிறீங்களா?
Or do you have to always have a pastor come and feed you with a spoon?
இல்லாட்டி பாஸ்டர் உங்க வீடு தேடி வந்து ஸ்பூன்ல எடுத்து ஊட்டி விடணும்னு நினைக்கிறீங்க?
That's what I mean by being a baby.
அதுதான் நான் சிறு குழந்தைன்னு சொல்றேன்.
This is because you did not become a disciple.
ஏன்னா என்ன சீஷர்கள் ஆகவில்லை நீங்க.
You did not seek to learn from Jesus.
இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யவில்லை.
You did not seek to follow Jesus.
இயேசுவை பின்பற்ற நீங்கள் முயற்சி எடுக்கவில்லை.
You only come to the church to receive.
சபைக்கு வந்து என்ன கிடைக்கும்னு என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க.
Jesus is not happy with that.
அப்படிப்பட்ட ஒரு நிலையை குறித்து இயேசு சந்தோஷப்படுவதில்லை.
What would you like to have a home where everybody is a baby?
ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாருமே குழந்தை மாதிரி படுத்துட்டு பால் குடிச்சிருந்தா அதை விரும்புவீங்களா?
Would you be happy with your 20-year-old son lying in the bed with a feeding bottle?
20 வயசு பையன் கட்டில படுத்துட்டு பால் கொண்டாங்க குடிக்கணும்னு கேட்டா சந்தோஷமா இருப்பீங்களா?
Sometimes children are retarded and they are mentally damaged. You have to do that for them.
சில வேளையில மன வளர்ச்சி இல்லாம உடல் ஊனமுற்றவர்கள் அவர்கள் அப்படி செஞ்சா அதை பாத்துக்கலாம்.
But you are not happy with that.
ஆனா அப்படி இருந்தா கூட உங்களுக்கு மனசுல சந்தோஷம் இல்ல.
I want to say God is not happy with a child who does not grow.
அதே போல தான் ஆவிக்குரிய நிலைமையில வளர்ச்சி அடையாத பிள்ளையை பார்க்கும் பொழுது தேவன் விசனப்படுகிறார்.
If you are not growing up.
நீங்கள் வளராவிட்டால்.
And what is one mark of growing up?
நீங்கள் வளர்வதற்கு ஒரு காரிய அடையாளம் என்ன?
One mark is that you can help other people.
நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது ஒரு வகையான அடையாளம்.
Even the 6-year-old can help the little baby.
6 வயசு பிள்ளை கூட ஒரு கை குழந்தைக்கு உதவி செய்ய முடியும்.
Even a 4-year-old can help.
4 வயசு பிள்ளை கூட உதவி செய்ய முடியும்.
So one mark of growing up is you can help someone who is younger than you.
ஆகையால நீங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு அடையாளம் உங்களை விட இன்னும் குறைந்தவர்களுக்கு குறைந்த வயதுள்ளவர்களுக்கு உதவி செய்வது.
Another mark is that you can feed yourself.
இன்னொரு அடையாளம் நீங்கள் உங்களே வேதத்திலிருந்து போஷித்துக் கொள்வது.
You are not always dependent on somebody giving you the word of God. I'm not always dependent on somebody feeding you with the word of God.
மற்றவர்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களை சார்ந்து இருக்கிற நிலைமை அல்ல.
I want to ask you a question.
உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன்.
When you read the Bible, does God speak to you?
வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசுகிறார் என்ற அனுபவம் இருக்கிறீங்களா?
Or do you hear God speaking to you only when you come to the meeting?
அல்லது கூட்டங்களுக்கு வரும்பொழுதுதான் தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசுகிறான் என்று சொல்றீங்களா?
If you hear God speaking to you only in the meetings of the church, you are a baby.
கூட்டத்துல மாத்திரம்தான் ஆண்டவர் என்னோட கூட பேசுறான்னு சொன்னா நீங்க இன்னும் குழந்தைகளா தான் இருக்கிறீர்கள்.
Another thing which teach children very soon is how to keep themselves clean.
அடுத்தது சிறு பிள்ளைங்களுக்கு நாம் அதிகமாக கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் எப்படி நம்மை நாமே சுத்தமாக வைத்துக் கொள்வோம்.
You know, when a little baby, 6 months old, dirties itself, it cannot keep itself clean.
ஆறு மாத குழந்தை அது அசிங்கம் பண்ணிடுச்சுன்னா தன்னைத்தானே சுத்தி
the mother has to do it.
சுத்தமாக்க முடியாது, தாய் தான் உதவி செய்ய வேண்டும்.
But if it is 10 years old and it's still like that, then it is a serious problem.
ஆனா 10 வயதாயும் அதே நிலைமையில இருந்துச்சுன்னா அது பயங்கரமான பிரச்சனை.
If the mother still has to come and clean the 10-year-old child,
10 வயது பிள்ளைக்கு அம்மா தான் வந்து உதவி செய்யணும்னா யோசிச்சு பாருங்க.
You know, this is the reason why so many pastors in so many churches are overloaded and burdened with work.
இதனாலதான் அநேக சபைகளிலே போதகர்களா இருக்கிறவங்களுக்கு மிகவும் அழுத்தம் பாரம் ஜனங்களை குறித்து இழுக்கு.
They have to give feeding bottles to all the children.
அப்படியே சுத்தி போய் எல்லாருக்கும் பாட்டில் கொடுத்துட்டு போக வேண்டியதா
இருக்கு. They have to change everybody's napkins.
அவங்களுக்கு இருக்கிற துணி மாத்த வேண்டியதா இருக்கு.
And they have to bathe all the children.
எல்லாரையும் குளிப்பாட்டி விட வேண்டியிருக்கு.
One is 20 years old, 10 years old, they have to do everything for everyone.
20 வயசு 10 வயசு எல்லாருக்கும் இதே வேலையை செய்ய வேண்டியதா இருக்கு.
Growing up.
யாரும் வளர்ச்சி அடையறாப்ல இல்ல.
And after some time a pastor can get a nervous breakdown.
அதுக்கு அப்புறம் அவருக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு அவர் ஒரு வழி ஆயிடுவார்.
That's not the way it should be in a home.
அது வீட்ல அப்படி இருக்க கூடாது நிலைமை.
In a home, a child grows up
and it
learns to take care of itself.
பிள்ளை வளருது, தன்னை தானே கவனித்துக் கொள்கிற நிலையை அடைகிறது.
In 3 or 4 years,
மூணு நாலு வயசான அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு,
it can take care of itself, everything.
தன்னுடைய வேலைகள் எல்லாம் கவனித்துக் கொள்கிற அளவுக்கு வளர்ச்சி வந்துருது.
That's how it should be in every church.
அப்படித்தான் ஒவ்வொரு சபையிலும் இருக்க வேண்டும்.
They quickly grow up and they can help the smaller ones.
அவர்கள் சீக்கிரமாய் வளர்ந்து தங்களுக்கு பின்னே வரவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும்.
Mummy and daddy's work becomes much less.
அப்படி செய்யும் பொழுது தகப்பனுக்கும் தாய்க்கும் வேலை மிக லகுவாகிறது.
That is why everybody must become a disciple.
அதற்காக சொல்லுகிறேன், சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் சீஷராய் மாற வேண்டும்.
Everybody must learn.
எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
And grow up.
எல்லாரும் வளர்ச்சி அடைய வேண்டும்.
And follow.
எல்லாரும் பின்பற்ற வேண்டும்.
We can also say that the Christian life is like a school.
ஆனா மேலே சொன்ன மாதிரி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடத்தை போன்றது.
Supposing I ask a little boy,
ஒரு சின்ன பையனை பார்த்து நான் கேட்கிறேன்,
what class are you in?
நீ என்ன கிளாஸ் படிக்கிறேன்?
He says, I am in second standard.
நான் அவன் சொல்றான், அவனை பார்த்து நான் ரெண்டாவது படிக்கிறேன்.
Okay, I meet him next year.
அடுத்த வருஷம் அவனை பாக்குறேன்.
I ask him, what standard are you in?
இப்ப எந்த கிளாஸ் படிக்கிறேன்?
What should he say?
என்ன சொல்லணும்? அவன்
third standard.
மூணாம் வகுப்புன்னு சொல்லணும்.
Supposing he says, I am still in second standard.
நான் இன்னும் ரெண்டாவதுல தான் இருக்கிறேன்னு சொல்றான்னு வச்சுக்கோ.
Oh, say, what happened?
என்ன ஆச்சு உனக்கு?
And I ask him next year.
அடுத்த வருஷம் பார்த்து கேக்குறேன்.
What class are you?
என்ன கிளாஸ் படிக்கிற?
I am in second standard.
ரெண்டாவது வகுப்பு தான்.
What happened?
என்ன ஆச்சு?
Ask him next year.
அடுத்த வருஷம் திருப்பி கேக்குறேன்.
I am in first standard.
ஒன்னாவது வகுப்புக்கு போயிட்டேன்னு சொல்றான்.
What happened?
என்ன ஆச்சு?
This is the condition of many Christians.
இப்படி தான் अनेक கிறிஸ்தவருடைய நிலை இருக்கு.
Brother, have you got victory over your anger?
சகோதரனே, உங்க கோபத்து மேல உங்களுக்கு ஜெயம் கிடைச்சிருக்கா?
No.
இல்லங்க.
Okay. You are in second standard.
சரி, ரெண்டாவது தான் நீ.
Next year.
அடுத்த வருஷம்
have you got victory over your anger?
உங்க கோபத்து மேல உங்களுக்கு பலன் கிடைச்சிட்டா?
No.
இல்லங்க.
Still in second standard.
இன்னும் ரெண்டாவது தான்.
You ask him after 5 years.
5 வருஷம் கழிச்சு திருப்பி கேக்குறேன்.
Have you got victory over your anger?
கோபத்து மேல உங்களுக்கு ஜெயம் இருக்கா?
No brother, it is worse.
இல்ல, முன்னைய விட இப்ப மோசமா இருக்கு.
I am in first standard.
இப்ப ஒன்னாவதுக்கு போயிட்டேன் நான்.
Is that the way God wants you to grow?
நீங்க அப்படி இருக்கணும்னா தேவன் விரும்புகிறா? யோசிச்சு பாருங்க.
Will you be happy if your children are like that?
உங்க பிள்ளைங்க எல்லாம் நான் சொன்ன மாதிரி இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா?
All subjects fail, 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 fail.
எல்லா பாடத்திலயும் fail, fail, fail வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு?
Anger fail.
கோபமா fail.
Bitterness fail.
கசப்பு fail.
Love of money fail.
ஓ, பொருளாசை பணாசை fail.
Everything fail, fail, fail.
எல்லாமே fail, fail தான்.
Reading the word of God, understanding the word of God fail.
வேத வசனத்தை வாசிப்பது புரிஞ்சுக்கொள்வது fail.
Helping in the church fail.
சபையில உதவி செய்யற அதுவும் fail.
Which father will be happy with such a report?
எப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா எந்த தாப்புனுக்கு தான் சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம்.
You think I'm telling stories?
நான் கதை சொல்றேன் நினைச்சிருக்கீங்களா?
The condition of so many believers in our country.
இப்படி தான் நம்ம தேசத்துல இருக்க अनेक விசுவாசிகளுடைய வாழ்க்கை இருக்கு.
I got converted when I was 19.
எனக்கு 19 வயசு இருக்கும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்.
Within 6 months I read the whole Bible.
6 மாதத்துக்குள்ள வேதம் முழுவதையும் வாசித்துட்டேன்.
I was working. It was in my spare time I read the Bible.
எனக்கு வேலை இருந்துச்சு, நான் வேலை செஞ்சிருந்தேன். அதனால ஓய்வு நேரத்துல தான் வாசிச்சேன்.
You can easily read the Bible in 6 months.
6 மாசத்துல வேதம் முழுசியா ரொம்ப சுலபமா வாசிச்சிரலாம்.
Why don't you read it?
ஏன் அப்ப வாசிக்க மாட்டீங்க?
You read the newspaper more than you read the Bible.
செய்தித்தாளை ஒண்ணு ஓடுறதில்ல, வாசிச்சிடுறீங்க, பைபிளை தான் வாசிக்கிறது இல்ல.
That's why you don't grow.
அதனால தான் வளர்ச்சி அடைய மாட்டேங்கிறீங்க.
My dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
one day when Jesus comes back,
இயேசு ஒரு நாள் வரப்போகிறார்,
you will see what a lot you wasted of your life because you did not grow.
நீங்க வளர்ச்சி அடையாதனால என்னென்னதெல்லாம் வாழ்க்கையில நீங்க சீரழித்து விட்டீர்கள் என்று சொல்லி அந்த உணர்வீர்கள்.
And that day you will feel really sorry.
அன்னைக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தப்படுவீங்க.
That you wasted so many years of your life.
உங்க வாழ்க்கையின் அநேக வருஷங்களை இப்படி வீணாக்கி விட்டோமே என்று
கவலைப்படுவீங்க. Overcomer.
நீங்க ஜெயங்கொள்ளுகிற கூட்டமா இருந்தா,
you would have been a blessing in the church.
நீங்க சபைக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்க முடியும்.
That you remained like a baby with a feeding bottle all your life till Jesus came.
ஆனா நீங்க என்ன நிலைமையில இருந்திருப்பீங்க, சபையில இருந்து இன்னும் அந்த பால் புத்தியோட இப்படியே நாட்களை கடத்தினவங்க.
I want to encourage you from today onwards, let there be a change.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, இன்னையில இருந்து உங்கள் வாழ்க்கை மாறட்டும்.
You say, Lord, I'm not going to stay in the second standard forever.
ரெண்டாம் வகுப்பிலேயே காலம் பூரா இருக்கிற நிலைமை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே,
I cannot go to the 10th standard in one year.
ஒரே வருஷத்துல பத்தாவது போக முடியாது எனக்கு தெரியும்.
At least I can go to the 3rd standard by next year.
ஆனா அடுத்த வருடத்துல மூன்றாவது வகுப்புக்கு போகிறதையாவது என்னால செய்ய முடியும்.
Okay, tell me, what is the biggest sin that you are always falling into?
உங்களை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் அடிக்கடி விழுகிற பிரதானமான பாவம் என்ன?
It's not the same for all of us.
நம்ம எல்லாருக்கும் அது ஒரே பாவம் இருக்கணும் அவசியம் இல்லை.
For all of us, there is one sin which we fall into more than any other sin.
நம்ம எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் விழுகிறோம். மற்ற பாவங்களை காட்டிலும்
there are many sins.
எத்தனையோ பாவங்கள் இருக்கு.
You may be doing.
நீங்க அதை செய்து கொண்டிருக்கலாம்.
But one more than all others.
ஆனா மற்ற எல்லாவற்றை காட்டிலும்
one may be to one person, that may be anger.
ஒருத்தருக்கு அது கோபமா இருக்கலாம்.
To one it may be getting bitter with somebody whom you have never been able to forgive for so many years.
அடுத்தவங்களுக்கு கசப்புணர்ச்சி அப்படி ஆளுகை செய்து மற்றவங்களை மன்னிக்க முடியாம இருக்கலாம்.
To another it may be the lust of the eyes.
அடுத்தவங்களுக்கு கண்களின் இச்சையா இருக்கலாம்.
To another it may be jealousy of somebody who has got more than you or who is better than you.
அடுத்தது நம்மள விட நல்லா இருக்கிறவங்களை யாரையோ பார்த்து வருகிற பொறாமையா இருக்கலாம்.
To another it may be getting easily offended.
அடுத்தது யாரு என்ன சொன்னாலும் உடனே அதை கோச்சிக்கிற மன கஷ்டப்படுற.
So many different things.
எத்தனையோ காரியங்கள் இருக்குது.
And you know what it is in your case.
ஆனா உங்க வாழ்க்கையில என்ன இருக்குது என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
We can say that that sin is like a Goliath in your life.
அந்த குறிப்பிட்ட பாவம் அந்த கோலியாத்தை போல பெருதையா இருக்கு நினைக்கலாம்.
There were many Philistines fighting against Israel.
இஸ்ரவேலுக்கு விரோதமாக எத்தனையோ பெலிஸ்தர்கள் எழும்பி யுத்தம்
பண்ணினாங்க. One was a Goliath.
ஆனா ராட்சசனா இருந்த ஒருவன் அவன் கோலியாத்.
And the Bible says when David killed Goliath, all the Philistines ran away.
வேதம் சொல்லுகிறது தாவீது கோலியாத் என்கிற அந்த ஒருவனை கொன்ன பொழுது பெலிஸ்தியர் எல்லாரும் ஓடிவிட்டார்கள்.
Okay, now if you can identify one sin, I'm not asking you to identify 25, only one sin.
அதனால உங்க வாழ்க்கையை சோதித்து பார்த்து ஒரு பிரதான பாவத்தை நீங்கள் கண்டுபிடிக்கும்படியாக உங்களை கேட்கிறேன்.
Not 25 sins.
25 இல்ல,
one.
ஒன்னே ஒன்னுதான்.
And you say, Lord, by next year I am going to overcome this permanently.
நீங்க சொல்லுங்க, தேவனே அடுத்த வருடத்தில் இதே நாளில் இந்த ஒரு பாவத்தை நான் எப்படியாவது மேற்கொள்ள போகிறேன்.
And say, Lord, it's not going to be the same.
ஆண்டவரே, இனி இருந்த இதுவரைக்கும் இருந்தது போல இல்ல, ஒரு மாற்றம் வர போகிறது.
The Lord gives us a promise in Romans 6:14.
ரோமர் 6:14 தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
Sin shall not rule over you.
உன்னை பாவம் ஆளுகை செய்வதில்லை.
We may make many mistakes in our life.
நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தவறுகளை செய்யலாம்.
Yeah, that we will do till the end of our life.
நம்ம வாழ்க்கை கடைசி நாள் வரைக்கும் அதை செஞ்சிட்டே தான் இருக்கும்.
Whenever we do it, we have to repent.
எப்பலாம் செய்றோமோ உடனே மனம் திரும்புகிறது.
But sin, what we know to be wrong, to go and do that, that God says we can overcome.
ஆனா தெரிஞ்சு திருப்பி திருப்பி செய்யறமே அது என்னன்னு தெரிஞ்ச பிறகு அதை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார்.
Sin shall not rule over you.
பாவம் உங்களை மேற்கொள்ள போவதில்லை.
You say, Lord, I want to believe that.
ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று
சொல்லு. I want to believe that sin will not rule over me.
என்னை பாவம் ஆளுகை செய்யாது என்பதை நான் விசுவாசிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்று
சொல்லு. I am thinking of one particular sin now, Lord.
இப்பொழுதே ஒரு குறிப்பிட்ட அந்த பாவத்தை நான் நினைவு கூறுகிறேன்.
And I want to bring that sin under the promise of Romans 6:14.
ரோமர் 6:16 இல் நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் கீழே அந்த பாவத்தை நான் கொண்டு வருகிறேன்.
I have tried many years to overcome it, but I have always failed.
எத்தனையோ வருஷங்கள் அதை மேற்கொள்வதற்கு நான் பிரயாசம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் எல்லாம் தோற்று.
Why does God allow you to fail?
ஏன் ஆண்டவர் நீங்கள் தோற்று போக அனுபவிக்கிறார்?
He allows you to fail again and again and again so that you realize you cannot get victory without his help.
நீங்கள் அவருடைய உதவி இல்லாமல் இதை மேற்கொள்ள முடியாது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக மீண்டும் 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 உங்களை தோல்வி அடைக்க அனுமதிக்கிறார்.
God allows you to fail.
அதனால தோல்வி அடைறதுக்கு அவரை விட்டுவிடுறார்.
To learn so that you learn without God's help you can never get victory.
தேவனுடைய உதவி இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் வெற்றியை பெற்றுக் கொள்வதில்லை என்கிற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக.
First of all,
முதலாவதாக,
do you believe God wants you to have victory over sin?
பாவத்துக்கு மேலாய் நீங்கள் வெற்றி எடுக்க வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Please remember this verse.
இந்த வார்த்தையை நினைவு கூறுங்கள்.
Romans 6:14.
ரோமர் 6:14.
Sin shall not be master over you.
பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது.
Because you are not under law but under grace.
நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால்.
The difference between these two.
இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன?
Law and grace.
நியாயப்பிரமாணம் கிருபை.
I will explain it in very simple words.
ரொம்ப சுலபமான வார்த்தைகளால உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன்.
Law means you are trying with your own strength to get victory over some sin.
நியாயப்பிரமாணம் என்று சொல்லுவதால் உங்கள் சொந்த பலத்திலே நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதை காட்டுகிறது.
You determine.
நீங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறீர்கள்.
I am going to get victory.
நான் ஜெயம் எடுக்க போறேன். முடிவு செய்து தோற்று போகிறீர்கள்.
You fail next week.
அடுத்த வாரம் தோற்று போகிறீர்கள்.
Maybe for a long time you don't fail, then you fail again.
ஓ, ரொம்ப அநேக நாட்களுக்கு தோற்று போகாமல் இருக்கீங்க, அப்ப திடீர்னு விழுந்து போறீங்க.
What does it prove?
அது என்னத்தை நிரூபிக்கிறது?
You cannot get victory.
நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது.
You need God's help.
உங்களுக்கு தேவனுடைய உதவி தேவை.
What does it mean to come under grace?
கிருபைக்கு கீழே வருவது என்பது எதை காட்டுகிறது?
Grace means I say, Lord, you can help me.
கிருபை என்று சொல்லும்போது ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய முடியும்.
You can help me.
நீர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும்.
To be an overcomer.
ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கும்படியாக நீர் எனக்கு உதவி செய்யும்.
Now in the Bible we read about two words, mercy and grace.
வேதத்தில் ரெண்டு வார்த்தையை வாசிக்கிறோம், ஒன்னு இரக்கம், இன்னொன்று கிருபை.
You read in Hebrews chapter 4 and verse 16.
எபிரேயர் 4:16 வாசிக்கலாம்.
Hebrews 4 and verse 16.
எபிரேயர் 4:16.
It says let us come with confidence to the throne of grace.
ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்.
We come to the throne of grace to get two things.
தைரியமாய் கிருபாசனத்தினிலே சேரக்கடவும், ரெண்டு காரியத்துக்காக.
What do we get from the throne of grace?
அந்த கிருபாசனத்திலிருந்து என்னத்தை பெற்றுக் கொள்கிறோம்?
First of all, mercy.
முதலாவது இரக்கம்.
Second, grace.
இரண்டாவது கிருபை.
Now, if those many of you have been Christians for many years,
இங்க இருக்க அநேகர் பல வருஷமா கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள்.
You know the difference between mercy and grace?
இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா? இரக்கத்துக்கும் கிருபைக்கும் வித்தியாசம்.
I'll explain it to you in very simple words.
ரொம்ப சுலபமான முறையில் அதை விளக்கி சொல்கிறேன்.
Mercy is for your past life and grace is for your future.
இரக்கம் என்பது கடந்த காலத்துக்கு, கிருபை என்பது எதிர்காலத்துக்கு.
Mercy is for the failures I have made in my life.
இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில எதெல்லாம் தோற்று போனோ அதுக்காக இரக்கம்.
Why does the Bible say to us, always be merciful to others?
ஏன் வேதம் நமக்கு சொல்றது மற்றவர்களுக்கு எப்பொழுதும் இரக்கம் காட்டுங்கள்?
Don't judge other people so hard.
மற்றவர்களை நீங்கள் கடினமாய் நியாயம் தீர்க்காதீர்கள்.
Why?
Yeah.
Because Jesus said, only if you are merciful to others, God will give you mercy.
இயேசு சொன்னார், நீங்க மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டும் பொழுதுதான் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார்.
If you are not merciful to others, God will not give you mercy.
நீங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால் தேவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவது
கஷ்டம். And we all need mercy.
நாம் எல்லாருக்கும் இரக்கம் தேவை.
Till the end of my life, I need mercy.
என் வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் எனக்கு இரக்கம் தேவை.
I need the blood of Jesus every day to cleanse me from all sin.
எல்லா பாவங்களிலிருந்து என்னை சுத்திகரிக்கும்படியாக தினந்தோறும் இயேசு ரத்தம் எனக்கு தேவை.
I need mercy every day.
அதனால இரக்கம் ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவை.
And therefore I must show mercy every day.
அப்படி தினமும் எனக்கு இரக்கம் தேவையா இருக்கிறபடினாலே மற்றவர்களுக்கு நான் இரக்கம் காட்ட வேண்டும்.
One day you don't show mercy to another person, that day God will not show mercy to you.
நீங்க என்னைக்கு மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட மறுக்கிறீர்களோ அந்த நாளே தேவன் உங்களுக்கு இரங்க மறுப்பா.
So what do we need first of all from God?
அதனால தேவனிடத்திலிருந்து முதலாவது நமக்கு தேவையான காரியம் எது? இரக்கம். இரக்கம்.
Forgiveness.
மன்னிப்பு.
That is why everywhere I go I tell people, forgive others.
அதனால தான் நான் எங்க போனாலும் ஜனங்களுக்கு சொல்லுகிறேன், மற்றவர்களை மன்னியுங்கள்.
Forgive others.
மற்றவர்களை மன்னியுங்கள்.
Forgive them.
மன்னிச்சிருங்க.
Because then God will forgive you.
அப்படி நீங்கள் மன்னித்தால் தேவன் உங்களை மன்னிப்பார்.
I've already said that more than once in these days.
இந்த நாட்களில் அநேக முறை இதை வலியுறுத்தி
இருக்கிறேன். I want to say it again.
மீண்டும் சொல்லுகிறேன்.
Forgive others and God will forgive you.
மற்றவர்களை மன்னியுங்கள், தேவன் உங்களை மன்னிப்பார்.
Mercy.
இரக்கம்.
That's where we begin.
அங்க தான் ஆரம்பிக்கிறோம்.
But that's not enough.
ஆனா அது மட்டும் போதாது.
We need something more.
அதற்கு மேலாக நமக்கு தேவை.
If it is only mercy,
இரக்கம் மாத்திரமே நமக்கு கிடைக்குமா?
That means all my life I will keep falling down, falling into sin, and I always ask for mercy.
வாழ்க்கை முழுசு நான் கீழே விழுந்து ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு தான் கேட்டுகிட்டு இருப்பேன்.
But that is not good news.
அது ஒரு நல்ல செய்தி கிடையாது.
Here is a better news that God can also keep us from falling.
இதுல நல்ல செய்தி என்னன்னு சொன்னா, நாம விழுந்ததுக்காக தவறி போனதுல நமக்கு இரக்கம் கிடைக்கிறது மாத்திரம் இல்ல, இனி விழாம ஆண்டவர் நம்மை காக்கிறார்.
The Bible says he is able to keep us from falling.
நாம் கீழே விழாதபடிக்கு அவர் நம்மை காத்துக் கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
You know, just like the law of gravity is pulling everything down on this earth.
இந்த புவி ஈர்ப்பு சக்தி எப்படி இங்க இருக்கிற பொருள் எல்லாம் இந்த பூமியை நோக்கி இழுக்குதோ,
எனிதிங் யூ ஹோல்ட் அப் இட் வில் ஃபால் டவுன்.
எதையாவது மேல நீங்க பிடிச்சிட்டு கை எடுத்தீங்கன்னா கீழே விழுது.
அவர் nature is like that.
நம்முடைய இயல்பு தன்மை அப்படிதான் இருக்கு.
There's a law of sin in us.
பாவத்தின் பிரமாணம் நமக்குள்ள இருக்கிறது.
It's like the law of gravity.
அது இந்த புவியீர்ப்பு சக்தியை போல தான்
always making us fall.
எப்ப பார்த்தாலும் நம்மை கீழே இழுக்கிறது, முயற்சி
செய்யறது. All the time.
எப்பொழுதும்.
You can listen to a message like this.
இதே போல ஒரு செய்தியை நீங்க
கேட்டுக்கொண்டிருக்கலாம். And next week you can fall.
வெளியே ரொம்ப வேகமா போய் திருப்பி கீழே விழலாம்.
But now see this book.
ஆனா இந்த புக்கை வேதத்தை வாசிச்சு பாருங்க.
There is a law of gravity here pulling it down.
இங்க புவியீர்ப்பு சக்தி இதை பிடிச்சு கீழே இழுக்குது.
See how it operates. It'll always fall. Always fall.
எப்படி வேலை செய்து பாருங்க. அது என்னதான் தூக்கினாலும் கை எடுத்தா உடனே விழும்.
But now see it's not falling.
ஆனா நான் இப்ப கீழே விழாம பிடிச்சிருக்கேன் பாருங்க.
Why is it not falling?
ஏன் விழ மாட்டேங்குது?
It's not because the law of gravity is not working in this area.
இந்த இடத்துல புவியீர்ப்பு சக்தி இல்லாததனால அல்ல.
It is there.
அது இருக்கு.
But there is another power.
ஆனா அதுக்கு மேலான ஒரு சக்தி இருக்கு.
This power in my hand.
என்னுடைய கையில இருக்கக்கூடிய பலன்.
Which is holding it up.
அது இந்த புத்தகத்தை அப்படியே பிடித்துக் கொண்டிருக்கிறது.
So it's not falling.
அதனால இது விழப் போற இருக்கு.
And as long as I hold it, it will not fall.
நான் எவ்வளவு நேரம் அதை பிடிச்சிருக்கறேனோ இது விழ கீழே விழப் போறது கிடையாது.
That is the meaning when it says Jesus can keep you from falling.
இயேசு நீங்கள் கீழே விழாதபடிக்கு உங்களை தாங்கி பிடிப்பார் என்று சொன்னால் இதே போலதான்.
Can this Bible keep itself from falling?
இந்த புக் இந்த பைபிள் கீழே விழாம அப்படியே நிக்க முடியுமா?
No.
முடியாது.
I have to keep it.
நான் தான் அதை பிடிக்கணும்.
Can you keep yourself from falling?
அதே போலதான் உங்களை பார்க்கிறேன். நீங்கள் கீழே விழாதபடிக்கு நீங்களே உங்களை பிடித்துக் கொள்ள முடியுமா?
No.
முடியவே முடியாது.
You need somebody else.
யாராவது ஒருவர் உங்களை தாங்க வேண்டும்.
That's why Jesus came.
அதனால தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்.
Not only to forgive us every time we fall.
நாம கீழே விழுறப்பெல்லாம் நம்மை மன்னிப்பதற்கு மாத்திரமல்ல.
But to give us grace.
ஆனால் கிருபையை கொடுத்து.
This is grace.
இப்படி தாங்குவது அதுதான் கிருபை.
This is grace.
இதுதான் கிருபை.
Which supports us.
அது நம்மை தாங்குகிறது.
So that we don't fall.
நாம் கீழே விழாமல் தடுக்கிறது.
This is the wonderful promise. Of the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகவும் அற்புதமான வாக்கு தத்துவம்.
The devil has hidden it from many people.
பிசாசானவன் அநேகர் இடத்திலிருந்து இதை மறைத்து வைத்திருக்கிறார்.
But when you know the truth,
ஆனால் உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது,
the truth will make you free.
அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
That grace can keep you from falling.
கிருபையானது நீங்கள் கீழே விழாதபடிக்கு உங்களை தாங்கி ஏந்தி பிடிக்க முடியும்.
And so it says when we come to the throne of grace, we must ask not only for mercy but for grace.
ஆகையினாலதான் சொல்லுகிறது, கிருபாஸ்தன தண்ணியில நாம் வரும்பொழுது இரக்கத்தை மாத்திரமல்ல கிருபையும் நாம் கேட்க வேண்டும்.
You remember when Peter was walking on the water.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பேதுரு தண்ணீரில் நடந்து வரும்பொழுது
he was looking at Jesus.
இயேசுவையே பார்த்து கொண்டு வந்தான்.
Did he sink?
கீழே தண்ணிக்குள்ள
போனானா?
No. இல்லை.
When he was looking at Jesus, he never sank.
இயேசுவை பார்த்து கொண்டிருந்த வரைக்கும் அவன் தண்ணிக்குள்ள போகல.
I don't know how many hundred yards he walked.
எத்தனை அடி தூரம் அவன் நடந்து வந்தான் எனக்கு தெரியல.
But he was looking at Jesus.
The
law of gravity was pulling him down all the time.
புவியீர்ப்பு சக்தி அவனை இழுத்துக்கொண்டே தான் இருந்தது.
But he overcame it.
ஆனா அதை மேற்கொண்டான்.
He overcame it by looking at Jesus.
இயேசுவையே பார்த்து கொண்டிருந்ததனால அதை மேற்கொண்டான்.
Jesus was there.
இயேசு அங்க இருந்தார். அவரையே
பார்த்துட்டு இருக்கிறார். And he kept on looking at him and he overcame the law of gravity and walked on the water.
அவரையே பார்த்து கொண்டிருந்ததனால இந்த புவியீர்ப்பு சக்தியை மேற்கொண்டு அவன் தண்ணீரிலே நடக்க முடிந்தது.
Then for one moment,
ஒரு இமை பொழுதுல,
he turned his eyes away from Jesus.
இயேசுவை விட்டு பார்வையை அகற்றி,
and he looked at the winds,
காற்றை பார்த்தான்,
and the waves,
அலையை பார்த்தான்.
Then what happened?
உடனே என்னாச்சு?
In one moment,
ஒரு இமை பொழுதுல,
he began to sink.
தண்ணிக்குள்ள போயிட்டான்.
That's what happens.
அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும்.
When you turn your eyes away from Jesus,
இயேசுடத்திலிருந்து உங்கள் பார்வையை நீங்கள் திருப்பும் பொழுது,
and you look at some man,
ஒரு மனுஷனை பாக்குறீங்க,
you will fall.
உடனே தண்ணிக்குள்ள போயிருவீங்க.
You look at the devil,
பிசாச பாக்குறீங்க.
You'll fall.
கீழே விழுவீங்க.
You look at something in the world.
உலகத்தின் காரியத்தை பாக்குறீங்க.
You'll fall.
கீழே விழுவீங்க.
And what did he do?
அவன் என்ன செய்தான்?
As soon as he began to fall.
கீழே விழ ஆரம்பிச்ச உடனே, தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்ச உடனே,
he said, Lord, save me.
ஆண்டவரே என்னை காப்பாற்றும்.
That is the meaning of asking for grace.
அதுதான் கிருபைக்காக கேட்கிற காரியம்.
When you are tempted tomorrow,
நீங்க நாளைக்கு சோதிக்கப்படும் பொழுது,
and you are about to fall,
விழப்போகிற தருணத்தில்,
you are about to fall into lust,
இச்சையில விழப்போகிற சமயம்,
you are about to fall in anger,
கோபத்தில விழப்போகிற சமயம்,
you are about to fall in some sin,
ஒரு பாவத்தில விழப்போகிற சமயம்,
do what Peter did when he was about to sink.
அன்னைக்கு தண்ணிக்குள்ள போகிறதுக்காக பேதுரு எதை செய்தானோ அதை நீங்கள் செய்யுங்கள்.
Just three words.
மூணே மூணு வார்த்தை தான்.
Lord, save me.
ஆண்டவரே என்னை காப்பாற்றும்.
Lord, save me.
ஆண்டவரே என்னை காப்பாற்றும்.
What did Jesus do?
இயேசு உடனே என்ன செஞ்சார்?
Immediately it says Jesus held his hand.
உடனடியாக இயேசு அவருடைய கையை பிடித்தார்.
And that's what he'll do for you also.
அதேதான் உங்களுக்கும் செய்வார்.
Why doesn't he hold your hand at the time when you are tempted?
ஏன் நீங்க சோதிக்கப்படும் போதே உங்க கைய பிடிச்சிடறதில்ல அவரு?
Because you don't ask him.
ஏன்னா நீங்க கேக்குறது கிடையாது.
You don't ask him, Lord, save me, I'm sinking now.
ஓ, நான் விழப்போறேன், தண்ணிக்குள்ள போறேன், கீழே போறேன், என்ன காப்பாத்துன்னு கேக்குறது கிடையாது.
Isn't it true?
உண்மை இல்லையாது?
Think of the last time you were tempted in some area.
நீங்க கடைசியா சோதிக்கப்பட்ட அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க.
Did you cry out to the Lord at that time, oh Lord, I'm sinking, please help me now?
அந்த விழப்போற நேரத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய் என்று கதறினீர்களா?
No.
இல்ல.
And that's why you sank.
அதனாலதான் கீழே விழுந்தீங்க.
And tomorrow you'll sink again.
நாளைக்கு திருப்பி அதே மாதிரி தான் செய்ய
போறீங்க. And next week you'll sink again.
அடுத்த வாரமும் திருப்பி இப்படி தான் நடக்க போகுது.
Now I want to tell you a better way.
இப்போ ஒரு நல்ல வழியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Say, Lord, save me.
ஆண்டவரே என்னை காப்பாற்றும்.
And he will hold your hand.
அவர் உங்கள் கைகளை பிடிப்பார்.
He will not let you fall.
நீங்க கீழே விட அனுமதிக்க மாட்டார்.
Keep you from falling.
நீங்க விழாமல் அவர் தடுப்பார்.
If you fall, you need to ask the Lord to cleanse you.
நீங்க கீழே விழுந்து விட்டால் தேவன் உங்களை சுத்திகரிக்கும்படியாக அவரிடத்தில் கேட்க வேண்டும்.
But now we can also ask the Lord to keep us from falling.
ஆனா இப்போ நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து நாம் கீழே விழாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காப்பாற்றும்படியாக கூட கேட்க முடியும்.
Now you try this next week.
இது அடுத்த வாரம் கொஞ்சம் பயிற்சி பண்ணி பாருங்க.
See if it doesn't work.
அது வேலை செய்தா விஷயம் நடக்குதான்னு பாருங்க.
Really will work.
அது உண்மையிலேயே வேலை செய்யும்.
When you find yourself under pressure,
நீங்கள் அழுத்தத்தில் இருக்கும் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது,
temptation is a pressure.
சோதனை என்பது ஒரு அழுத்தம்.
The devil is trying to push you down.
பிசாசு உங்களை அப்படியே கீழே அமுக்க அழுத்த விரும்புகிறார்.
It doesn't matter what sin it is, he wants to push you down into some sin to make you drown.
ஏதாவது ஒரு சின்ன பாவம் கிடைச்சா போதும், அது என்ன பாவம்னு அவனுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே உங்களை ஒரு அமுக்க அமுக்கி கீழே தள்ளணும்னு முயற்சி செய்யும்.
And you feel that pressure.
அதனால அந்த கால நேரத்தில் நீங்க அந்த அழுத்தத்தை உணர்கிறீர்கள்.
Maybe a pressure of lust.
அது ஒருவேளை இச்சை என்கிற அழுத்தமா இருக்கும்.
Pressure of anger.
கோபம் என்கிற அழுத்தம்.
A pressure of jealousy.
எரிச்சல் பொறாமை என்கிற அழுத்தம்.
Or any type of pressure, of bitterness.
கசப்பு என்கிற அழுத்தம்.
And you feel the pressure so much.
அந்த அழுத்தத்தை நீங்கள் உணர்கிறீர்கள்.
What should you do?
என்ன நீங்க செய்யணும்?
Ask for grace.
கிருபைக்காக கேட்கு.
Lord, I'm sinking.
ஆண்டவரே நான் கீழே
விழுகிறேன். Please save me.
என்னை காப்பாற்றும்.
And you see whether the Lord will not do for you what he did for Peter.
அப்படி கதறி கேட்டு பாருங்க. பேதுருவுக்கு அந்த உதவி செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு செய்யாமல் போகிறாரோ?
He will definitely do it.
நிச்சயமாக அதை உங்களுக்கு செய்வார்.
There is nobody who cries to him whom he doesn't answer.
அவர் யாரெல்லாம் கதறுகிறாரோ, எல்லாருடைய கதறலையும் கேட்கிறார், அப்படி அவர் விட்டு விடுகிற ஆட்களே கிடையாது.
And then we will experience how grace kept us where formerly we were always falling.
முந்தின அனுபவங்களிலே கீழே விழுந்த பொழுது அப்படிப்பட்ட நிலைமை இப்பொழுது வராதபடிக்கு கிருபை எப்படி நம்மளை தாங்கினது என்பதை நாம் அனுபவிக்க முடியும்.
What is the secret?
என்ன ரகசியம்?
Look unto Jesus.
இயேசுவை பாருங்க.
Look unto Jesus.
இயேசுவை பாருங்க.
We read in Hebrews chapter 12.
எபிரேயர் 12 ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Here it says the Christian life is like a race.
இது ஒரு ஓட்டப்பந்தயம் போல இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கு.
And Jesus has given us an example. He is running in front of us.
இயேசு நமக்கு முன்னுதாரணமாய் ஓட்டத்திலே நமக்கு முன்பே ஓடுகிறான்.
So it says in Hebrews 12 and verse 1 and 2.
12 அதிகாரம் எபிரேயர் முதல் ரெண்டு வசனங்கள்.
Let us run this race looking unto Jesus.
இயேசுவை
verse 2.
இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும்.
Let us look unto Jesus.
இயேசுவை நோக்கி
and run this race.
இந்த ஓட்டத்தில் ஓடுவோம்.
And see how he verse 2 endured the cross, despised the shame, and today is at the right hand of the throne of God.
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் எப்படி செய்தார் என்பதை பாருங்கள்.
What does it say Jesus did?
இயேசு என்ன செய்தாரா?
He endured the cross.
அவர் சிலுவையை சகித்தார்.
And he reached the right hand of the throne of God.
தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் அவர் போய் வீற்றிருந்தார்.
Now Jesus said something about being a disciple which we very rarely hear preached about nowadays.
இந்த நாட்களிலே இந்த காரியத்தை நாம் கேட்பது ரொம்ப அரிது. இயேசு சீஷத்துவத்தை குறித்து ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்கிறார்.
That you read in Luke chapter 14 and verse 27.
லூக்கா 14 அதிகாரம் 27 வசனத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
He said that whoever does not carry his own cross and come after me cannot be my disciple.
தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்.
We don't have to carry Jesus' cross.
இயேசுவின் சிலுவையை நாம் சுமக்க தேவையில்லை.
That he carried it.
அது அவர் சுமந்து போய்விட்டார்.
He died for our sins on that cross.
நம்முடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையில் அவர் மரித்து விட்டார்.
That cross we can never carry.
அந்த சிலுவையை ஒருபோதும் நம்மால் சுமக்க முடியாது.
What does he tell you to carry?
உங்களை என்னத்தை சுமக்க சொல்லுகிறார்?
Your cross.
உங்கள் சிலுவையை.
Do you know that there is a cross for everyone who wants to be a disciple?
சீஷன் ஆக இருக்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை உண்டு என்பதை நீங்க அறிந்திருக்கிறீர்களா?
And Jesus said, if you want to be my disciple, you have to take up your cross.
இயேசு சொல்லுகிறார், எனக்கு சீஷனாய் இருக்க விரும்பினால் உங்கள் சிலுவையை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும், சுமக்க வேண்டும்.
Otherwise, it says here, you cannot be my disciple.
அப்படி இல்லாவிட்டால் எனக்கு நீங்கள் சீஷனாய் இருக்க முடியாது.
Yeah, you may be a believer because you have accepted Jesus.
நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால ஒரு விசுவாசியா இருக்கலாம்.
But you cannot be a disciple.
ஆனா நீங்க சீஷனாய் இருக்கவே முடியாது.
If you want to be a disciple, you must take up your cross.
நீங்க சீஷனாய் இருக்க விரும்பினால் உங்கள் சிலுவையை சுமக்க வேண்டும்.
And if that is true,
அது உண்மை என்றால்,
then you must understand what it means to take up the cross.
சிலுவையை சுமப்பது என்ன என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
I want to explain that in very simple words.
சுலபமான முறையில் அதை விளக்க விரும்புகிறேன்.
Jesus said in Luke 9:23.
லூக்கா 9:23 இயேசு சொன்னார்.
Same words.
அதே போலதான்.
If anyone wants to come after me, let him deny himself, take up his cross and follow me.
ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற
கடவுள். Your disciple is a learner and a follower.
நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு சீஷன் என்பது கற்றுக்கொள்ளுகிறவன், பின்பற்றுகிறவன்.
He wants to learn from Jesus.
இயேசுவிடத்திலிருந்து அவன் கற்றுக்கொள்ள
விரும்புகிறான். And he wants to follow Jesus.
கற்றுக்கொள்ளுகிற அதே சமயத்தில் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறான்.
And it says here, if you want to follow me, Jesus said, you must take up your cross every day.
என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமானால், என்னை பின்பற்ற வேண்டுமானால், உங்கள் சிலுவையை தினந்தோறும் சுமக்க வேண்டும்.
What does that mean?
அது என்னத்தை காட்டுகிறது?
If you were living in Israel 2000 years ago,
இஸ்ரவேல் தேசத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் வாழ்ந்திருந்தால்,
you would have seen many many people carrying a cross.
சிலுவையை சுமந்து கொண்டு போகிற அநேகரை நீங்கள் கண்டிருப்பீர்கள்.
Because that is the way the Romans killed the worst criminals.
அதனால் ரொம்ப மோசமான கைதிகளை அவர்கள் அப்படித்தான் கொண்டார்கள்.
Today we hang them.
இன்றைக்கு அவரை தூக்கில போடுகிறோம்.
Those days they killed them on a cross.
அந்த நாட்களிலே சிலுவையில் அறைந்து கொண்டார்கள்.
It was the same thing.
ஒரே காரியம் தான்.
Today the worst criminals are hanged.
இன்றைக்கு மிக மோசமானவர்களை தூக்கில போடுறாங்க.
In those days they killed them on a cross.
அந்த நாட்களிலே அவர்களை சிலுவையில் அறைந்தார்கள்.
So when Jesus said, take up your cross and follow me,
அதனாலே இயேசு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்னே வா என்று சொன்ன பொழுது,
he was saying, this life that you have inherited from Adam, you must kill it.
இயேசு சொன்ன காரியம் என்னன்னு சொன்னா, ஆதாமிடத்திலிருந்து சுதந்திரித்துக்கொண்ட உங்களுடைய இப்போதைய வாழ்க்கை, அதை நீங்கள் அழித்து போட வேண்டும்.
You must be willing to let that die.
அந்த பழைய மனுஷன் செத்து போவதற்கு நீங்கள் உட வேண்டும்.
If you are willing to let it die,
அந்த பழைய மனுஷன் சாவதற்கு நீங்கள் அனுமதிக்கும் பொழுது,
the Lord will give you another life.
உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை தேவன் கொடுப்பார்.
That is the life of Jesus.
அதுதான் இயேசு கொடுக்கிற வாழ்வு.
It is like an exchange. Lord, this life I have got from Adam.
ஆண்டவரே, ஆதாமிடத்திலிருந்து இந்த வாழ்க்கையை நான் சுதந்திரிச்சிருக்கிறேன்.
Full of anger.
ஓ, இது கோபம் நிறைந்தது.
Bitterness.
கசப்பு நிறைந்தது.
Full of jealousy.
எரிச்சல் பொறாமை நிறைந்தது.
Full of evil lust.
ஓ, எல்லா விதமான துர்க்குணமும் இச்சையும் நிறைந்ததாக இருக்கு.
Easily offended.
சீக்கிரம் கோபம் வருது.
Many many problems from this old life of Adam.
இந்த பழைய வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகள் எனக்குள்ள இருக்கு.
I want it to die.
இதை நான் கொண்டு போட விரும்புகிறேன்.
Paul said.
பவுல் சொன்னான்,
I am crucified with Christ.
நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறேன்.
I have died.
நான் தினந்தோறும் சாகிறேன்.
Now another person is living in me.
இப்பொழுது எனக்குள்ளே புது ஒரு நபர் குடி வாசம் செய்கிறார்.
Jesus is living in me.
இயேசு எனக்குள்ளே வாசம் செய்கிறார்.
So the Bible says.
அதனால வேதம் சொல்லுகிறது.
In Romans chapter 6 in very simple words.
ரோமர் 6 அதிகாரத்தில்
it says in Romans 6 and verse 11.
ரோமர் 6:11.
Consider yourself to be dead to sin.
அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும்.
What does it mean to consider yourself to be dead?
நீங்களே செத்தவா நினைக்கிறது என்பது என்ன காரியம்?
I want to tell you something which I don't know whether you have heard before.
நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன், இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருக்கீங்களோ தெரியாது.
When Jesus died on the cross.
இயேசு சிலுவையில் மரித்த பொழுது.
You know he took all your sins.
உங்க பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டார்னு தெரியுமா உங்களுக்கு?
So all your sins can be forgiven.
அதனால உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட முடியும்.
One more thing happened on the cross.
ஆனா சிலுவையில் இன்னொரு காரியம் நடந்தது.
It says here in verse 6.
ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
Our old man was crucified with him.
நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான்.
Did you know that?
அது தெரியுமா உங்களுக்கு?
Your old nature was also crucified with Christ on the cross.
உங்களுடைய பழைய மனுஷன் பழைய தன்மை இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது.
Now we can't explain that.
இதை எப்படி விவரிச்சு சொல்றது?
You don't need to explain it. Just believe it.
அதனால நான் சொல்ல முடியாது, விசுவாசிங்க.
We believe it because God's word says so.
நான் ஏன் விசுவாசிக்கணும்னா தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது?
Many years ago you believed that Jesus died for your sins.
அநேக வருடங்கள் முன்பதாக இயேசு உங்களுக்காக மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசித்தீர்கள்.
How did you believe that?
எப்படி விசுவாசிங்க?
Did you see Jesus dying on the cross?
இயேசு சிலுவையில் மரிக்கிறதை நேரில் பாத்தீங்களா?
Did you see him taking your sins on the cross?
உங்க பாவங்களை அப்படியே எடுத்து அவர் சுமக்கிறதை கண்ணால பாத்தீங்களா?
You are committing sins in the 20th century. How did he die for it in the first century?
20th நூற்றாண்டில் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், முதலாம் நூற்றாண்டில் எப்படி உங்க பாவத்துக்காக அவர் மரித்தார்?
But you believed it.
And adu viswasinga.
You say, Lord, I can't explain it.
Anala idu eppadi nanu vavarthu solla mudiyadhu.
But I believe it.
And adu viswasinga.
And what happened when you believed it?
Neenga viswasicha bodhu ungalku nadandhadhu enna?
Your sins were forgiven.
Ungal paavangal mannikkappattathu.
Immediately.
Uttanadiyaga.
How did you believe it?
Eppadi viswasinga?
Not because you saw it.
Neenga kannala paathadhunala
illa. Because you read in the word of God Christ died for our sins.
Yesu nammude paavangalukkai marithaar endru veda vasanathile vaasithadhunala viswasithinga.
Now today I want you to believe another thing.
Aginala indru innoru kaaryathil neenga viswasikkum
naan nambugiren. Not because you see it, not because you can explain it.
Neenga பார்க்க முடியலனால அல்ல, அதை விவரிக்க
முடியல,
சொல்லுகிறபடி உங்கள் பழைய மனுஷன் கூட சிலுவையில் அறையப்பட்டு
விட்டான்.
விசுவாசிங்க.
And it will bring you another liberty in your life.
உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை அது கொண்டு வரும்.
Will you believe it?
விசுவாசிக்க ஆயத்தமா?
Will you say no, I have to think about it?
இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு பண்ணு சொல்றீங்களா?
See what God's word says.
தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறேன் என்பதை பாருங்க.
Isn't it there in your Bible?
உங்க பைபிள் அது இருக்குதுல்ல?
Romans 6:6.
ரோமர் 6:6.
Your old man was crucified with Christ.
பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான்.
It's dead.
அவன் மரித்து போனான்.
Now what should you do?
இப்போ நீங்க என்ன செய்யணும்?
Verse 11.
11 வசனம்.
Reckon yourself to be dead every day.
தினந்தோறும் நீங்கள் பழைய மனுஷனுக்கு மரித்தவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள்.
What does that mean in practical terms?
நடைமுறையில அது என்ன நமக்கு
காட்டுகிறது? டெட் மேன் லைங் ஹியர்.
இங்க ஒரு செத்தவனை கிடத்தி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ.
ரியலி டெட் மேன்.
உண்மையிலே செத்துட்டான்.
And I say to him,
அவனை பார்த்து சொல்றேன்,
you are a useless fellow.
உன்னால ஒரு பிரயோஜனம் கிடையாது.
What does he do?
அவன் என்ன செய்வான்?
Will he do anything?
ஏதோ செய்வான் அவன் செத்தவன்.
If I kick him,
அவனை எட்டி உதைக்கிறேன்.
What does he do?
என்ன செய்வான்?
Nothing.
ஒண்ணு நடக்க.
He's dead.
ஏன்னா செத்து போயிட்டான்.
That is what it means to consider yourself dead.
அதுதான் நம்மை நாமே மரித்தவர்கள் என்று எண்ணிக்கொள்வது.
Somebody says to you, you are a useless.
மாட்டீங்க, அப்படியே தான் இருப்பீங்க.
பட் இஃப் யூ ஆர் நாட் டெட்,
ஆனா இந்த பழைய மனுஷன் சாகாத்தி
இஸ் ஜஸ்ட் பிரிட்டெண்டிங் டு பி டெட் வித் தி ஐஸ் க்ளோஸ்,
அப்படியே மத்தவங்களுக்கு பாவலா காட்டுறாப்ல கண்ணை மூடிட்டு கிடக்கான்.
தென் ஹீல் கெட் அப்,
உடனே உயிர் வந்துடும்.
That's what happens in our life.
அத வாழ்க்கையில நடக்குது தினந்தோறும் தெரியுமா?
Sometimes you think he's dead.
அவன் செத்து போனான் நினைச்சிட்டு இருக்கான்.
You poke him a little bit.
கொஞ்சம் குத்துனா போச்சு.
Then he gets up immediately.
உடனே உயிரோட எழுந்து ஒரு கை பாத்துறான்.
Now we must say, Lord, help me to take up my cross every day.
ஆண்டவரே, தினந்தோறும் என்னுடைய சிலுவை சுமக்க எனக்கு உதவி செய்யணும்னு கேக்கணும். என்ன அது அர்த்தம்?
Lord, every day help me to reckon myself dead.
ஆண்டவரே, தினந்தோறும் நான் என்னை மறித்தவனாய் எண்ணிக்கொள்ள எனக்கு உதவி செய்யும்.
You think this is a terrible burdensome message?
இது ரொம்ப பாரமான அழுத்தமான ஒரு செய்தி நினைக்கிறீங்களா?
Listen. You know what will happen if you die?
நீங்க அப்படி மரித்தா என்ன நடக்கும் தெரியுமா?
You reckon yourself dead.
அப்படி மரித்தவளா நீங்க எண்ணிக்கொண்டா என்ன நடக்கும் தெரியுமா?
God will raise you up with Christ and give you another life.
இயேசுவோடு கூட உங்களை உயிரோடு எழுப்பி அவர் ஒரு புது வாழ்வை உங்களுக்கு கொடுப்பார்.
You cannot have a resurrection without a death.
நீங்க ஒரு மரணம் இல்லாமல் உயிர்த்தெழுதலை அனுபவிக்கவே முடியாது.
How can you have the power of his resurrection if you don't die first?
நீங்க முதலாவது மரிக்காவிட்டால் உயிர்த்தெழுகிற வல்லமையை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்?
I want to ask you.
உங்களை பார்த்து நான் கேட்கிறேன்.
Have you read about the power of his resurrection?
உயிர்த்தெழுகிற வல்லமை குறித்து வாசிச்சிருக்கீங்களா?
Paul said, I want to know the power of his resurrection.
அந்த உயிர்த்தெழுகிற வல்லமையை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று பவுல் சொல்கிறான்.
You want to know the power of his resurrection?
உங்களுக்கு அதே அந்த வல்லமை அறிந்து கொள்ள விரும்புகிறீங்களா?
Power that raised Jesus from the dead.
இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை.
Put all demons under his feet.
எல்லா பிசாசுகளையும் தன்னுடைய கால்கீழ மிதித்தார்.
Made him an overcomer over everything.
அவர் எல்லாவற்றையும் ஜெயிக்கொள்ளுகிறவராய் மாறினார்.
You want to know that power?
அந்த வல்லமையை தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்களா?
If I say, do you want to know it? Everybody will say, I want to know it.
தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்களா என்று கேட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமா நாங்க தெரிந்து கொள்ள விரும்புகிறோம்.
Let me tell you.
உங்களை பார்த்து சொல்லுகிறேன். உங்களை கேட்கிறேன்.
How can you be resurrected before you die?
நீங்க சாகிறதுக்கு முன்னாடி எப்படி உயிரோடு எழும்ப முடியும்?
Is that possible?
நடக்குமா அது?
Even Jesus could not be resurrected before he died.
இயேசுவே மரிக்காம உயிரோடு எழும்ப முடியல.
So you want to know the power of his resurrection, you have to die first.
ஆகினால் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் மரிக்க வேண்டும்.
If you get the power of his resurrection, the devil will be under your feet.
உயிர்த்தெழுகிற வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டால் பிசாசு உங்கள் காலுக்கீழே இருப்பார்.
And if you want the devil under your feet,
பிசாசு உங்கள் காலுக்கீழே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால்,
you must know the power of his resurrection.
அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
You want to know the power of his resurrection.
அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால்,
first accept your death with Christ.
இயேசுவோடு கூட நீங்கள் மரித்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
Lord, I want to consider myself like a dead person.
ஆண்டவரே, நான் ஒரு மரித்தவனை போல என்னை எண்ணிக்கொள்ள விரும்புகிறேன்.
That will change your life.
உங்கள் வாழ்க்கை அது முற்றிலுமாய் மாற்றும்.
This is the secret of power.
இதுதான் வல்லமையின் ரகசியம்.
And the devil doesn't want you to know it.
பிசாசு இதை நீங்கள் அறிந்து கொள்வதை விரும்பவில்லை.
பிகாஸ் ஹி நோஸ் தட் ஹி வில் கம் அண்டர் யுவர் ஃபீட்.
ஏன்னா அப்படி நீங்கள் அறிந்து கொண்டால் அவன் உங்கள் காலுக்கீழே வந்து விடுவான் என்பதை அவன் தெரிந்திருக்கிறான்.
ஹி வில் நெவர் பி ஏபிள் டு ட்ரையம்ப் ஓவர் யூ.
அப்படி ஒரு நிலைமை வந்தால் நிச்சயமாய் அவனால் உங்களை மேற்கொள்ள முடியவே முடியாது.
God wants to put the devil under. If you choose to die,
அது எப்பொழுது நடக்கும் என்றால் நீங்கள் மரிப்பதற்கு உங்களை விட்டுக் கொடுக்கும் போது மாத்திரம்தான்.
I want to encourage you from now on.
இன்று முதல் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
If you want to know the power of his resurrection,
அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால்,
every day take up the cross.
தினந்தோறும் உங்கள் சிலுவையை எடுத்துக் கொள்ளுங்கள்.
What does that mean?
அது என்னத்தை காட்டுகிறது?
Consider yourself, Romans 6:11. Consider yourself to be dead.
ரோமர் 6:11 படி நீங்கள் உங்களை மரித்தவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள்.
Now here is a dead man.
இங்க ஒரு செத்தவரை கடத்தி போட்டிருக்கான்.
And I tell him,
அவனை பார்த்து
சொல்றேன், you are a wonderful man.
ஓ, நீ ரொம்ப அற்புதமானவர்.
ஓ, you are a great prophet.
நீ ஒரு பெரிய தீர்க்கதரிசி.
How does he react?
அப்படி சொன்னா அவன் என்ன செய்வான்?
Does he open up his chest and all that when he hears all that?
அப்படி காலரை தூக்கி விடுறானே உடனே?
No.
அசைய மாட்டான்.
If he is not dead, he'll do all that.
அவன் சாகாட்டி உடனே லேசா அப்படி அசைச்சு காட்டுவான்.
If he is dead,
செத்து போயிட்டானா,
whether you kick him or you praise him, it is exactly the same.
அவன குத்துனாலும் சரி வாய்த்தினாலும் சரி எப்படி பேசினாலும் சரி அசைய மாட்டான்.
What a wonderful thing it is to be dead. A dead man.
அவன ஏதாவது கெடுதல் பண்ண முடியுமா அவனுக்கு?
Can you ever harm a dead man?
ஒரு செத்து போன ஆளுக்கு ஏதாவது கெடுதல் பண்ண முடியுமா எவனாவது?
Yes or no?
ஆமா இல்லையா சொல்லுங்க. No.
Can you hurt a dead man?
செத்து போனவனுக்கு சேதம் உண்டாக்க முடியுமா?
Yes or no?
No.
Sometimes you may say, somebody hurt me.
நீங்க வந்து சொல்றீங்க, ஐயோ அவர் என்ன வேதனைப்படுத்திட்டார்.
How?
எப்படியா?
Means you are not dead.
நீ இன்னும் சாகல.
அதான், if you are dead you will not be hurt.
நீங்க செத்து போயிட்டீங்கன்னா ஒரு சேதம் வராது.
Impossible.
நடக்காது.
Thank God when somebody hurts us and we feel it and say, yeah, that shows me I am not dead.
நமக்கு ஒருவேளை யாராவது வேதனை படுத்தும் போது நமக்கு அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் சரியா சாகல் என்றதான் தெரியுது.
Yeah, now I know, Lord, I have not died.
ஆண்டவரே, இப்ப எனக்கு உண்மை விளங்கிருச்சு, நான் என்ன சாகல
என்று. But I want to die.
ஆனா சாக விரும்புறேன்.
But Jesus said,
ஆனா இயேசு சொன்னார்,
you got to do it every day.
தினந்தோறும் செய்யணும்.
That means you can be dead today and you can be alive tomorrow.
அப்படின்னா நிலைமையை பாருங்க, இன்னைக்கு செத்துட்டு நாளைக்கு உயிரோட இருக்க முடியும்.
So Jesus said, every day you must choose to accept this death.
அதனாலதான் இயேசு சொன்னார், தினந்தோறும் இந்த சாவை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும்.
It's not a burdensome message.
அது ரொம்ப வேதனையான பாரமான செய்தி இல்ல.
Because the death is the way to the resurrection.
ஏனென்று சொன்னா, இந்த மரணம்தான் உயிர்த்தெழுதலுக்கு காட்டுகிற வழி.
It's not a burdensome way.
அது ரொம்ப பாரமான ஒரு செய்தி.
I want the resurrection, so I go into the death.
எனக்கு அங்கே மகிமையின் உயிர்த்தெழுதல் வேணும், அதனால இந்த சாவினூடாய் கடந்து
போறேன். So the Bible says Jesus, because of the joy set before him, chose to die.
வேதம் சொல்கிறது, அவருக்கு முன்பே வைக்கப்பட்டிருக்க அந்த சந்தோஷத்தினாலே இந்த சாவை அவர் ஏற்றுக்கொண்டார்.
And he asks us, how many of you are willing to die with me?
இன்னைக்கு நம்மள பார்த்து கேக்குறார், எத்தனை பேர் என் கூட மரிப்பதற்கு சம்மதம்?
Many years ago when some preacher asked you, how many of you want your sins forgiven, you all raised your hand.
அநேக வருஷங்களுக்கு முன்பதாக ஏதோ ஒரு பிரசங்கியார் உங்களை பார்த்து, எத்தனை பேர் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட விரும்புகிறீர்கள் என்று சொன்னபோது நீங்களும் கையை தூக்குனீங்க.
Many of you, some preacher asked, how many of you want to be healed, you all raised your hand.
யாரெல்லாம் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி செய்தி கொடுத்தவர் கேட்டபொழுது நீங்க உங்க கையை தூக்குனீங்க.
Somebody asked you, how many of you want God to bless you, you all raised your hand.
எத்தனை பேர் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பின பொழுது உடனே கையை தூக்குனீங்க.
Somebody asked you, how many of you want God to solve all your problems, and you raised your hand.
உங்க பிரச்சனை எல்லாவற்றையும் தேவன் தீர்க்கணும்னு விரும்புறவங்கெல்லாம் கை தூக்குங்க பாப்பா சொன்னா உடனே கை தூக்குனீங்க.
How many of you want God to prosper you, and you raised your hand.
உங்க வாழ்க்கையை செழிப்பாக்க யாரெல்லாம் விரும்புறீங்க என்று சொன்ன உடனே கை தூக்குனீங்க.
Now here is another preacher asking you, how many of you want to die?
இங்க ஒரு பிரசங்கியார் இருக்கிறார், உங்களை பார்த்து கேட்கிறார், எத்தனை பேர் சாக விரும்புறீங்க?
Praise the Lord.
Hallelujah.
Praise the Lord.
Praise the Lord.
Now you say, Lord, please help me. Help me.
இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க.
I really mean what I said today.
நான் இன்னைக்கு சொன்னதை உண்மையிலே உணர்ந்து சொல்லியிருக்கேன்.
But tomorrow I may have a different mind.
எனக்கு ஒருவேளை நாளைக்கு மைண்ட் கொஞ்சம் மாறிடலாம்.
Please help me that tomorrow also I'll be willing to die.
ஆண்டவரே, நாளைக்கு கூட நான் செத்தவனாயே இருக்கேன், எனக்கு உதவி
செய்யுங்க. After tomorrow I'll die.
நாளை மறுநாள் கூட நான் செத்தவனாயே இருக்க
வேண்டும். I will die.
அடுத்த வாரம் கூட செத்தவனாதான் இருக்கணும்.
Because not because I love death but because I want the power of his resurrection.
ஆண்டவரே, நான் சாக விரும்பி அப்படி கேட்கல, ஆனா உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த மகிமை எனக்கு வேணும்.
Jesus did not enjoy the cross.
இயேசு சிலுவைக்கு போகும்போது சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா போகல.
He says he endured it.
அது அவர் சகித்தார்.
He suffered.
கஷ்டப்பட்டார்.
For the joy set before him.
எதுக்காக வேதனை அனுபவித்தால் முன்பே இங்கு சந்தோஷம் காத்திருக்கு.
That joy was, he will come out of the grave.
இந்த இதுக்கு சாவுக்குள்ள ஓட சென்று பொழுது அவருக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சது.
That's the joy I also have.
எனக்கு அதே சந்தோஷம் தான் வேணும்.
See, just like a mother.
எப்படி ஒரு தாய் செய்கிறாளோ.
To get a baby, I have to go through so much of birth pains before the baby is born.
ஒரு பிள்ளை பெற்றெடுக்கணும்னா எவ்வளவு கர்ப்ப வேதனை படணும்.
But still she wants it.
இருந்தாலும் பிள்ளை வேணுங்கும்போது,
because of the joy, finally I'll have a baby.
ஏன்னா பிள்ளை பிறந்துருச்சுன்னு சந்தோஷம் வர்றதுக்காக இந்த கர்ப்ப வேதனை பட்டுதான்.
I will go through this pain of birth.
இது என்ன பெரிய வலி, இந்த கர்ப்ப வேதனை சகிக்கிறேன்னு போறாங்க.
That's what Jesus did.
அதனால தான்
that's what he calls us to do.
அதுபோலதான் நாமும் செய்ய விரும்புகிறான்.
Say, Lord, I want to die.
ஆண்டவரே, நான் சாக விரும்புகிறேன்.
So that I can have the power of your resurrection.
உம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள முடியாக.
Devil will be under my feet.
இந்த பிசாசின் கால்களுக்கு கீழே இருக்க முடியாக.
Now, you're not going to understand everything in one day.
இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல புரிஞ்சுக்க போறது இல்ல, கஷ்டம் தான்.
The school of dying with Christ, you have to start in the kindergarten.
நான் சொன்னல பள்ளிக்கூடம்னு, இந்த பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல நர்சரி கிளாஸ்ல தான் ஆரம்பிக்கும்.
You say, Lord, help me to understand what I should do to die today.
இன்னைக்கு நான் சாகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, எனக்கு சொல்லி தாரன்னு சொல்லி ஆண்டவரே
கேளுங்க. Teach me what it is to die.
நாளைக்கு நான் சாகிறதுக்கு என்ன அர்த்தம், அது என்ன செய்யணும் சொல்லி தாரன்.
Because I want a fellowship with you.
நான் உம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிறேன்.
I want to experience the power of your resurrection.
உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அனுபவிக்க விரும்புகிறேன்.
And I want the devil to be under my feet.
இந்த பிசாசின் காலுக்குள் இருக்க விரும்புகிறேன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
We have heard many things today.
அநேக காரியங்களை நீ கேள்விப்பட்டிருக்கீங்க.
And yesterday.
நேத்து கேள்விப்பட்டீங்க.
And day before.
நேத்து முந்தின நாள் கேள்விப்பட்டீங்க.
What is the will of God?
தேவனுடைய சித்தம் என்ன?
The will of God is that we should have the devil under our feet.
நம்முடைய கால்கள் கீழே பிசாசு இருக்க வேண்டும் என்பதுதான். தேவனுடைய சித்தம்.
That's why he asks you to reckon yourself to be dead.
அதனால தான் நீங்கள் உங்களை மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார்.
Will you be willing to do that?
அதை செய்ய நீங்க ஆயத்தமா?
Say, Lord, I want to respond to your word.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன்.
I want to respond to the word of God that I have heard.
நான் கேள்விப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன்.
Spend a few moments in silence.
கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க.
Let the Lord speak to your heart.
உங்கள் இருதயத்துக்கோடு தேவன் பேசட்டும்.
And respond to whatever God is saying.
தேவன் எதெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை செய்ய தைரியமா இருங்க. Hallelujah.
ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகள் நூறாய் நம்மில் பலன் கொடுக்க ஆவியானவருடைய உதவியை நாம் இந்த ராத்திரி வேளையிலே தேடுவோம். திட்டவட்டமாக வெகு தெளிவாக ஆவியானவர் நம்மோடு பேசினார். ஒவ்வொரு நாளும் நாம் மரிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் சாக வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் சாகிற அந்த அனுபவத்தை குறித்து தெளிவாக பேசினார். ஒரு சீஷன் என்பது ஒரு நாளிலே பூரணப்படுகிறவன் அல்ல. அவன் கீழே விழுந்தாலும் உடனே அவன் எழுந்திருக்க வேண்டும். கீழே விழுந்து கிடக்கிறவன் சீஷன் அல்ல, உடனே எழுந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் விழாமல் இருப்பதற்கு ஆண்டவருடைய கிருபையை கேளுங்கள். எந்த குறிப்பிட்ட பாவத்தில் அடிக்கடி விழுகிறீர்களோ அதை கண்டுபிடித்து ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் என் ஆண்டவர் கிருபையை நிச்சயம் தருவார், அதுல சந்தேகமே இல்லை. நீங்கள் கேட்டு பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதை அனுபவிக்கவில்லை, ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு நிச்சயம் தருவார். சீஷன் என்பவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நேசிக்கிறவன். விரும்பாத காரியங்களையும் கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுப்பார். ஆண்டவர் செய்கிறது ஒருவேளை நமக்கு பிரியமில்லாததா இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசிக்கிறவர்களா இருங்கள். சீஷன் என்பவன் பொறுப்பெடுக்கிறவன். அவன் குழந்தையாகவே இருப்பதல்ல, அவன் தன்னை அவன் போஷிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எத்தனையோ வருஷ கிறிஸ்தவன் நீ, உன்னை நீயே உனக்கு உதவி செய்ய முடியாதவனாக கிடக்கிறாய். மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய பொறுப்பெடுப்பதற்கு என்றைக்கு ஒப்புக் கொடுக்கிறார்? இரண்டாம் வகுப்பிலேயே நீ எத்தனையோ வருஷம் இருந்து விட்டாய், வளரவே இல்லை. கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார், மகனே தெளிவாய் பேசுகிறார். ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை கேள், நிச்சயம் ஆண்டவர் தருவார். ஆமே, நீ சிலுவையை சுமக்க ஆயத்தமாயிருக்கிறாயா? உன்னுடைய தினமும் அனுதினமும் சிலுவை சுமக்க ஆயத்தமாயிருக்கிறாயா? ஆண்டவர் அதை செய்கிறார். அப்படி ஆண்டவர் செய்கிறார், அதை செய்வதற்கு உனக்கு உதவி செய்வார். அப்பொழுது நீர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீ காண்பாய். உனக்குள்ளே இயேசு பூரணமாய் வாழுகிறதை நீ காண்பாய். இயேசு உன்னோடு கூட இருக்கிறதை நீ காண்பாய். இயேசுவினுடைய அற்புதங்களை காண்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய விடுதலையை நீ காண்பாய். நீ ஒரு உயிருள்ள ஒரு மனுஷனாயிருக்கிறதை காண்பாய். தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீ காண்பாய். பழைய மனுஷன் உன்னை விட்டு முற்றிலும் எடுக்கப்படுகிறதை காண முடியும். இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்கிற அனுபவத்துக்குள் வர முடியும். இதை ஆண்டவர், இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டீர்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குகிறது என்று நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குகிறது, இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. எத்தனையோ தடவை நீ கீழே விழுந்து விழுந்து சோர்ந்து போயிருக்கிறார், ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தை கை கொண்டரு, ஆண்டவரின் வாழ்க்கையை மாற்றுகிறதை காண முடியும். சோர்ந்து போகாதே. உன்னாலே இது முடியாது என்று பிசாசு சொல்லுவான். மனுஷனாலே முடியாததுதான், ஆனால் நம்முடைய தேவனாலே எல்லாம் கூடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் உதவி செய்வார். பொருளாதாரத்துக்கு மாத்திரம் உதவி செய்வதல்ல, நம்முடைய சரீரத்தை சுகமாக்குகிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளையும் அவர் அப்படியே சந்திப்பார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு நாளும் பொய்யாயிராது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மை உள்ளவைகள், அவைகள் உண்மை உள்ளவைகள். இந்த ஆண்டவருக்காக ஜீவிக்க இந்த நாளிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ராத்திரி வேளை நீ தெளிவாக எங்களோடு பேசுகிறீர். இந்த அனுபவங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். இந்த நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரம். இது பாரமானவைகள் அல்ல, இது கஷ்டமானவைகளும் அல்ல. காரணம், உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. ஓ ஜீசஸ், 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 தேங்க்யூ லார்ட்.